ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி மூத்தமிழ் ஓசையை சிவமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று மே மாதம் 9 சனிக்கிழமை 2026 ஆண்டு நிகழ்ச்சியிலே இன்று மலர் 1 முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் இடன் அறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. நெடும் புனருள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. நெடும் புனருள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். முதலை தன் வாழ் இடமாகிய ஆழ நீர் நிலையுள் ஜானை உட்பட பிற உயிரிகளை எல்லாம் வென்றுவிடும். அந்த நீர்நிலையினின்று நீங்கின் அதனிலும் வலிமை குன்றிய உயிரிகளும் அதனை வென்றுவிடும் என விளக்கம் தருகின்றனர். முதலை ஒரு ஈருடக வாழ் உயிரினம் என சொல்லப்படுகின்றது. ஆனாலும் அதற்கு நிலத்தில் எளிதாக இயங்கக்கூடிய வலிமையான கால்கள் இன்மையால் தரையில் பலம் குன்றியதாகவே காணப்படும். பகைவரை வெல்லும் நாட்டு தலைவருக்கு பகைவருக்கு சாதகமில்லாத இடத்தினை தேர்வு செய்து போரிடின் வெற்றி பெற முடியும். இடம் மாறி சென்றால் தோல்வி ஒருவர். பகைவருக்கு ஊற்றமில்லாத இடம் சென்று பொறுக என குறிப்பிடுகின்றார் தேவநேய பாவாணர் அவர்கள். யானையை சலந்தனில் இழுத்த அக்கரா பூனையை கரிதனில் பிடிக்க போகுமோ என விவேக சிந்தாமணி பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. எவ்வளவு வலிமை உடையவராக இருந்தாலும் ஏற்ற சூழ்நிலையில்தான் வெற்றி பெற முடியும். அவரவர் இடத்தில் இருந்தால் வலிமையுடன் செயற்பட முடியும். தன் ஊர்க்கு யானை அயலூர்க்கு பூனை என்னும் பழமொழி உண்டல்லவா? எல்லோரும் தம் நிலத்து வலியர் என்னும் கருத்தினை விளக்குகின்றது இக்குறள். எமது அன்றாட முயற்சிகளுக்கும் இக்கருத்து பொருத்தமாக அமையும் எனலாம். நெடும் புனருள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற கோஷத்தோடு உலக தொழிலாள மக்கள் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் என்பதை ஆக்கப்பூர்வமாக ஆராய்ச்சிகள் மூலம் பல்வேறு கருத்துக்களை சமூகத்திலே விதைத்து ஒரு புரட்சிகர சிந்தனையை மக்கள் மனதிலே ஏற்படுத்தியவர்தான் கார்ல் மார்க்ஸ். அவருடைய பிறந்த தினம் மே மாதம் 5 இலங்கை போன்ற ஆசிய நாடுகளிலே அவர் பிறந்த தினமான மே 5 மே தினம் தொழிலாளர் தினம் என்ற வகையிலே சிறப்பாக அரசியல் பிரமுக கட்சிகளும் மற்றும் தொழிலாளர் இயக்கங்களும் சிறப்பான முறையிலே நினைவு கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கார்ல் மார்க்ஸினுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறும் முகமாக அவர் தொடர்பான சிறப்பான கருத்துக்களோடு நிகழ்ச்சியினூடாக வான் அலைகளினூடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
விதைத்தவர் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள். இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர உங்களிடம் ஏதும் இல்லை என்று கூறியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். கார்ல் மார்க்ஸின் காலம் என்பது உழைக்கும் பாட்டாளிகள் வர்க்கமானது முதலாளி வர்க்கத்தால் தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டுக் கொண்டே இருந்த ஓர் இருண்ட காலம். இது தற்போது வரை இருக்கிறது என்பதை தாண்டி அந்த காலகட்டத்தில் உழைப்பாளி உயிர் வாழ்வதற்காக மட்டுமே அவர்களுக்கு சொற்ப பணம் கூலியாக வழங்கப்பட்டு அந்த சொற்ப கூலிக்கும் பிரதிபலன் என்ற பெயரில் அதிகப்படியான உழைப்பு வழியாக திரும்ப பெறப்பட்டு வந்தது. இவ்வாறு சுரண்டப்பட்டு தொழிலாளிகள் எலும்பும் தோலுமாக உருமாறி இருந்தனர். பெருவாரியான உழைப்பாளிகள் தங்களின் வாழ்க்கையை முதலாளிகளின் வர்க்கத்திற்காகவே தொலைத்திருந்தார்கள். சோகம் என்னவெனில், அவர்கள் தொலைத்தது அவர்களுக்கே தெரியவில்லை. ஒரு உழைக்கும் குடும்பத்தில் மகன் பிறந்தால் நமக்கு இன்னும் ஒரு உழைப்பாளி கிடைத்துவிட்டான் என்ற நினைக்கும் அளவுக்கான நிலை இருந்தது. கூட்டி கழித்து பாரு, கணக்கு சரியாக வரும் என்று கூறி தொழிலாளர்களை வாஞ்சித்து வந்த முதலாளி வர்க்கத்தின் தப்பான ஒரு கணக்கை அங்கிருந்த ஒரு புத்திசாலி மாணவன் கண்டுபிடிக்க முனைந்தான். அதற்காக உழைப்பாளிகளின் உலக வரலாற்றை ஆய்வு செய்ய தொடங்கினான் அந்த மாணவன். உலகம் தோன்றிய காலம் முதல் இப்பொழுது வரையிலான அனைத்து மாற்றங்களுக்கும் மனிதனின் உழைப்பே காரணமாக இருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தும் காட்டினான் அவன். இதை அறிந்த உழைப்பாளிகள் விழித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். உழைப்பினால் கிடைத்த லாபத்தை தொழிலாளர்களுடன் முதலாளிகள் சமமாக பங்கிட்டுக் கொள்ளும் வரை பேதங்கள் ஏதும் இல்லை. அதுபோக மீதும் இருந்த உபரி பணமானது மீண்டும் மூலதனமாக மட்டுமே ஆக்கப்படும் போதுதான் அங்கு முதலாளிகளின் வர்க்கங்கள் உருவாகின்றன என்று கூறி ஒட்டுமொத்த முதலாளித்துவ அதிகார வரலாற்றின் முடிச்சுக்களை அவள்தான் அந்த மாணவன். அவன்தான் மாமேதை கார்ல் மார்க்ஸ். 1818 May 5 ஜெர்மனியில் பிறந்தவர் கார்ல் மார்க்ஸ். தந்தை ஹைன்ரிச் மார்க்ஸ் ஒரு வழக்கறிஞர். பெற்றோருக்கு மத நம்பிக்கை அதிகம் இருந்தாலும் கார்ல் மார்க்சுக்கு மதங்களின் மேல் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. மாறாக இம்மானுவேல் காந்த், வாட்டர் ஆகிய தத்துவ ஞானிகளின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டார். தனது 17 வான் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார் கார்ல் மார்க்ஸ். அப்பொழுதே பொது உடைமை கொள்கையுடன் இருந்த கார்ல் மார்க்ஸ் சோசியலிச துண்டறிக்கை வெளியிட்டதை கண்டித்து பல்கலைக்கழகம் அவரை வெளியேற்றியது. 1841 தனது பட்டப்படிப்பை பெர்லின் பல்கலைக்கழகத்தில் முடிக்கின்றார். இவரின் அரசியல் சாணக்கியத்தை கண்ட ஜெர்மனிய அரசு 1844 இவரை லண்டனுக்கு நாடு கடத்தியது. சில காலம் இதழியல் துறையில் இருந்தவர் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு கோலோன் நகரில் இரனிசு சைத்துங்கு என்னும் இதழின் ஆசிரியராக சில காலம் பணியாற்றினார். உங்களிடம் ஆரிவொளி இருந்தால் காட்டுங்கள், அந்த தெய்வத்தில் மற்றவர்கள் மெழுகுவர்த்தியாக ஏற்றிக் கொள்ளட்டும். யானையின் பலமானது யானைக்கு தெரியாது, பாகனுக்குத்தான் தெரியும். அதே போல தொழிலாளியின் பலமானது அவனுக்கு தெரியாததால் அவன் முதலாளியை தெய்வமாக வணங்குகிறான். இன்றும் கூட தொழிலாளர்களின் நலன் என்றால் கார்ல் மார்க்சின் கொள்கைகளும் சித்தாந்தங்களுமே முன்வந்து நிற்கும். அதனாலேயே மாமேதை மார்க்ஸ் 1000 சிறந்த சிந்தனையாளர் என அறியப்படுகின்றார் என்றால் அது மிகையாகாது. Thank you.
கதைங்கள் கைகளே பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம் ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம் சமயம் வந்தால் கருவி ஏந்தி ஓர் முனைக்கு ஓடுவோம் தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே
நிகழ்ச்சியிலே அடுத்து தொடர்வது
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. தமிழக தேர்தலும் சினிமா அரசியலும் நடந்து முடிந்த தமிழக தேர்தல் முடிவுகளை வெறுமனே தனித்து பார்க்கக்கூடாது. அதை நேபாளம் மற்றும் இலங்கையின் பின்னணியில் பார்க்க வேண்டும். இந்த மூன்று நிகழ்வுகளிலும் இளைஞர்களின் வாக்குகள் நீண்டகாலமாக இருந்து வந்த அரசியல் கட்டமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைத்தன. இந்த தேர்தல் களங்களில் கருத்துக்களை உருவாக்குவதிலும் மாற்றுவதிலும் சமூக ஊடகங்கள் பெரும் பங்கு வகித்துள்ளன. அதே சமயம் மரபுசார் ஊடகங்கள் பழைய பாணியிலான கொள்கை சார்ந்த விவாதங்களையே கடைபிடித்தன. இருப்பினும் இந்த மூன்று நாடுகளின் தேர்தல் முடிவுகள் மாற்றத்திற்காக வாக்களித்த இளைஞர்களுடைய நம்பிக்கைகளை பிரதிபலித்தன. நேபாளம் மற்றும் இலங்கையை உதாரணமாக கொண்டால் பழைய தலைமுறையின் வெளியேற்றம் என்பது கட்டாயம் ஒரு நடக்க வேண்டிய விஷயம்தான் என்று மக்களால் தீர்மானிக்கப்பட்டு வாக்களித்துள்ளதை வெளிப்படையாக காணலாம். தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக இரண்டு பெரிய திராவிட கட்சிகளே மையமாக இயங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் சமீப காலங்களில் இந்த நிலையை சவால் செய்யும் புதிய அரசியல் சக்திகள் உருவாகும் சூழல் உருவாகியுள்ளது. அந்த வகையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு நுழைந்ததன் பின்னர் விஜய் அலை என்ற சொல்லாக்கம் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டது. விஜய் வரும் நடிகராக மட்டுமில்லாமல் தனது திரைப்படங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களின் மூலம் சமூக பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்து வந்தவர். குறிப்பாக இளைஞரிடம் அவருக்கு உள்ள செல்வாக்கு மிக அதிகம். இதன் காரணமாகவே அவர் அரசியல் கட்சியை தொடங்கியதும் ஒரு புதிய எதிர்பார்ப்பு உருவானது. ரசிகர் மன்றங்களை அரசியல் அமைப்பாக மாற்றும் முயற்சி விஜய் அலை உருவாக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த அலைக்கு முக்கிய ஆதாரம் இளைஞர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்க வருபவர்களே. அவர்கள் பாரம்பரிய அரசியல் கட்சியின் மீது கொண்டுள்ள அதிருப்தி மாற்றத்திற்கான ஆவல் ஆகிய விஜய்க்கு சாதகமாக அமைந்துள்ளது. அதுவே தேர்தலின் வெற்றி போக்கையும் தீர்மானித்துள்ளது. மேலும் சமூக ஊடகங்கள் விஜயின் ஆதரவு பெறுவதாக இருப்பதும் இந்த அலை வேகமாக பெற உதவுவதையும் மறுக்க முடியாது. தமிழக அரசியலில் சினிமாவின் தாக்கம் என்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே தனித்துவமான ஒரு நிகழ்வாகும். சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, அது சமூக கருத்துக்களை உருவாக்கும், அரசியல் சிந்தனைகளை பரப்பும் மற்றும் பொதுமக்களின் மனநிலையை மாற்றும் சக்தி வாய்ந்த கருவியாக வளர்ந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் சினிமாவும் அரசியலும் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்து அரசியல் கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. இந்த தொடர்பின் ஆரம்பத்தை புரிந்து கொள்ள திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியை கவனிக்க வேண்டியது அவசியம். திராவிட இயக்கம் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, மொழி அடையாளம் போன்ற கருத்துக்களை முன்னிறுத்தி இயக்கமாகும். இந்த இயக்கத்தின் தலைவர் முக்கியமானவர் சி என் அண்ணாதுரை மற்றும் எம் கருணாநிதி அவர்கள் சினிமாவை ஒரு சக்தி வாய்ந்த பிரச்சார கருவியாக பயன்படுத்தினர். அண்ணாதுரை எழுதிய திரைக்கதைகள் மற்றும் கருணாநிதியின் வசனங்கள் சமூக மாற்றத்துக்கான கருத்துக்களை மக்களிடம் எளிதாக கொண்டு சென்றன. திரைப்படங்கள் மூலம் சாதி எதிர்ப்பு, சமத்துவம், தமிழர் பெருமை போன்ற எண்ணங்கள் பரவலாக பரவின. சினிமா மற்றும் அரசியல் இணைப்பு இவ்வளவு வலுவாக உருவாக்க காரணம் திரைப்படங்கள் பொதுமக்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படும் தன்மை கொண்டது. குறிப்பாக 1950s 1970s எழுத்தறிவு குறைவாக இருந்த காலத்தில் திரைப்படங்கள் மக்களுக்கு ஒரு முக்கிய தகவல் ஊடகமாக இருந்தன. அந்த காலகட்டத்தில் கதாநாயகர்கள் நீதிக்காக போராடும் வீரர்களாகவும் ஏழைகளின் குரலாகவும் காட்டப்பட்டனர். இதன் மூலம் மக்கள் அந்த கதாநாயகர்கள் நிஜ வாழ்க்கை தலைவர்களாக கருத தொடங்கினர். இந்த நிலைமையை மிக சிறப்பாக பயன்படுத்தியவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆவார். அவர் நடித்த திரைப்படங்கள் அவர் எப்போதும் ஏழைகளுக்கு உதவும் நேர்மையான தியாகமான மனிதராகவே காட்டப்பட்டார். இந்த திரைப்பட படிவம் அவரின் அரசியல் வாழ்க்கையில் பெரும் ஆதரவாக அமைந்தது. மக்கள் அவரை ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக கண்டனர். இதன் விளைவாக அவர் தமிழகத்தின் முதல்வராக உயர்ந்தார். இது சினிமா மூலம் உருவான பிரபலத்தை கொண்டு அரசியல் அதிகாரத்தை சிறந்த முக்கியமான எடுத்துக்காட்டாகும். எம்ஜிஆருக்கு பின்பு ஜெயலலிதா அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவர். அவருக்கு பின்பாக சிவாஜி கணேசன் பல காலங்களில் அரசியலுக்கு வந்தாலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அதன் பின்னர் கேப்டன் விஜயகாந்த், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் போன்றோரும் சினிமாவின் மூலமாக அரசியலுக்கு வர முயன்றும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பது உதாரணமாகும். ஆனாலும் விஜய் போன்ற இன்றைய நடிகர்களும் எதிர்கால அரசியல் வெற்றியை சாத்தியமாக்கி உள்ளனர். விஜயின் வெற்றிக்கு பின்னர் தமிழக ஆட்சியின் எதிர்காலத்தை தேசிய கட்சியில் எவ்வாறு வடிவமைக்கும் என்று உறுதியாக தெரியவில்லை. பீகார் மாநில தேர்தலின் தொடக்கத்தில் காங்கிரஸ் தேஜஸ் யாதவின் செல்வாக்கை குறைத்தது. மேற்கு வங்க மாநில தேர்தலில் ராகுல் காந்தி வேண்டுமென்றே மம்தா பானர்ஜி செல்வாக்கை குறைத்தார். தமிழ்நாடு மாநில தேர்தலில் அவர் திமுக இணைந்து பிரச்சாரம் செய்ய முதலில் மறுத்துவிட்டார். ஹரியானாவில் அவர் ஆம் ஆத்மி கட்சிக்கு இடமளிக்கவே மறுத்துவிட்டார். ஆனாலும் கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் டெல்லியில் தனியாக ஆட்சியை பிடிக்க முடியும் என்று ஒருபோதும் நம்ப முடியாது. அது நம்பகமான கூட்டணி உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவற்றை நிலைநிறுத்த வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் வேறுபட்ட அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது. என்னவாயினும் தமிழகத்தில் சினிமா மற்றும் அரசியல் இணைப்பு சமூக மாற்றத்தில் ஒரு முக்கிய கருவியாகவும் அரசியல் வெற்றியின் ஒரு தனித்துவமான அம்சமாக விளங்குவதை தற்போதைய தேர்தலும் வெளிப்படுத்தி இருக்கிறது. இது மக்கள் மேலே மாற்றும் சக்தியை கொண்டதோடு அரசியல் தலைமைத்துவத்தை உருவாக்கும் ஒரு வழியாகவும் உள்ளது. அதே நேரத்தில் இது ஜனநாயகத்தின் தரம் குறித்து பல கேள்விகளையும் எழுப்பும் பிரச்சினையாகவும் உள்ளது. எனவே சினிமாவின் தாக்கத்தை புரிந்து கொண்டு அதனை சீராக பயன்படுத்துவது தமிழக அரசின் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமானதாகும். மீண்டும் உங்களுடன் வானலில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. சங்கத்தினுடைய வருடாந்த பொதுக்கூட்டம் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பில்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாத நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் மற்றும் சிறப்பு ஒன்று கூடல் இன்று காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு விழா 2026 நாள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை இடம் பாவலரேறு பிரிஞ்சித்தினரார் அரங்கம், மவுண்ட் ருஸ்கில் போர் நினைவு மண்டபம், இலக்கம் 13 மேபீதி மவுண்ட் ருஸ்கில், ஆக்லாந்து 1041. தமிழ் மொழி போட்டிகள், அறிஞர்கள் உரை, தமிழிசை என்ற வகையிலே வடிவமைக்கப்பட்டு வருகின்றது. மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் விழாவில் பின்வரும் போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. ஓவிய போட்டி, எண்ணும் எழுத்தும் போட்டி, மொழிபெயர்த்தல் போட்டி, பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி என பல்வேறு போட்டி நிகழ்ச்சிகள். மாணவர்கள் குழந்தைகள் அனைவரும் போட்டிகளில் கலந்து சிறப்பிக்க வேண்டுகின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். போட்டியில் பங்கு பெற்ற விரும்பிய மாணவர்கள் பதிவு செய்ய வேண்டிய இறுதி தினம் வருகின்ற 26ஆம் தேதி மே மாதம். தொடர்புகளுக்கு திரு க. பிரேம்குமார், அலைபேசி இலக்கம் 0773404012, அல்லது மின்னஞ்சல் முகவரி prem.tamil.nz@gmail.com. அனைவரும் வருக என்று விழா குழுவினர் அன்போடு அழைக்கின்றார்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம். அண்டை தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
கடந்த 23ஆம் தேதி தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் தேர்தல் களத்தை முதன்முறையாக சந்தித்து எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் 234 தொகுதிகளிலும் தனித்து நின்று போட்டியிட்டு நடிகர் ஜோசப் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் 34.92 சதவீத வாக்குகளை பெற்று முதலிடத்தை பெற்றுக் கொண்டது. திரைத்துறையை பின்னணியாக கொண்ட அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா வரிசையில் அடுத்த முதல்வராகும் வாய்ப்பை நடிகர் விஜய் அவர்கள் கொண்டுள்ளார். 1971 கலைஞர் கருணாநிதி முதன்முறையாக பதவியேற்கும் போது அவரின் வயது 47. 1991 செல்வி ஜெயலலிதா பதவியேற்கும் போது அவரின் வயது 43. நடிகர் விஜய் அவர்களின் தற்போதைய வயது 52 ஆகும். கூட்டுக்கணக்கில் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளையும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 73 தொகுதிகளையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 53 தொகுதிகளையும் தம் வசமாக்கி கொண்டுள்ளன. 1977 முதல் தடவையாக போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஸ்தாபகர் MGR அவர்களின் கட்சி ஏறத்தாழ 33% வாக்குகளை பெற்றிருந்தது. அவர் பெற்ற சதவீதத்தை விட சற்று அதிகமாக விஜய் அவர்களின் கட்சி பெற்றுள்ளது. விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 வெற்றி பெற்றுள்ளதால் அவர் 1 தொகுதியில் ராஜினாமா செய்து வேறு ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டிய நிலையில் உள்ளார். தேசிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிட்டு 5 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட கட்சி கூட்டணியில் போட்டியிட்டு 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் இதுவரை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டியிட்ட குளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவிக்கொண்டபடியால் சட்டசபை செல்லும் தகுதியை இழக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக கருதப்படுகிறது. ஸ்டாலினின் புதல்வர் உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு எடுக்கக்கூடிய நிகழ்தகவும் அதிகமாக உள்ளது. 60களில் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற காலத்திலிருந்து இறுதியாக ஸ்டாலின் அவர்கள் பணிபுரிந்த காலம் வரை தமிழகத்திலே புகழ்பெற்ற 2 திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி புரிந்த நிலையில், இத்தேர்தலின் மூலம் வேறொரு கட்சி ஆட்சி அமைக்கும் வழியை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். ஆயினும் தனித்து ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை தன்வசப்படுத்த விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் தவறிவிட்டபடியால் ஏறத்தாழ 10 சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவை ஏனைய கட்சிகளிடமிருந்து விஜய் அவர்கள் எதிர்பார்க்கும் நிலையில் உள்ளார். எந்த கட்சி அவருக்கு ஆதரவு வழங்கப் போகிறது என்பது இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. கடந்த காலங்களிலும் இதே தொங்கு நிலை இருந்தபோது பிற கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைத்து இருந்தது. இதே மாதிரி நிலை ஏற்படக்கூடும் என்ற நம்பிக்கையில் மக்கள் உள்ளனர். நன்றி.
அன்னையர் தினம். அன்னியர் நாள் மதர்ஸ்டே என்பது ஒரு குடும்பம் அல்லது தனிநபரின் தாய், தாய்மை, தாய் வழி பிணைப்புகள் மற்றும் சமூகத்தில் தாய்மார்களின் தாக்கம் ஆகியவற்றை பெருமைப்படுத்தும் ஒரு கொண்டாட்டமாகும். இது உலகில் பல பகுதிகளில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்படுகிறது. 1912 அனாஜார்விஷ் மே மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அன்னியர் தினம் ஆகிய வாக்கியங்களை பதிவு செய்து அன்னியர் தின சர்வதேச அமைப்பை உருவாக்கினர். She was specific about the location of the apostrophe. It was to be a singular possessive. For each family to honor their mother, not a plural possessive, commemorating all mothers in the world. இதை உச்சரிப்பாக US விடுமுறை தின சட்ட உருவாக்க அதிகாரிகள் கூட்டத்தில் அமெரிக்க ஒன்றிய அதிபர் உட்ரோ வில்சன் அவர்களாலும், அமெரிக்க ஒன்றிய காங்கிரஸ் அறிவிப்புகளாலும் மற்றும் பிற அமெரிக்க ஒன்றிய அதிபர்கள் அவர்களின் அறிவிப்புகள் மூலமும் பயன்படுத்தப்பட்டது. ஆங்கில மொழியின் பொதுவான பயன்பாடானது மதர்ஸ் டே என்ற ஒருமையை குறிக்க உச்சரிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் மதர்ஸ் டே பெண்மைக்கும் கேட்டறிய தேவையில்லை என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. தாய் தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு அளவே கிடையாது. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தன் பிள்ளை மீது அதிக பாசமும் அன்பையும் வைத்திருப்பார்கள். அன்னை தனது பிள்ளைகள் மீதும் தனது குடும்பத்தின் மீதும் அள்ளித்தரும் அளவிட முடியாத அன்பை அவர்களின் ஒப்பற்ற பங்களிப்புகள் மற்றும் அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தை கொண்டாடுவதே அன்னியர் தினமாகும். அம்மா என்ற சொல்லை உச்சரிக்கும் போதே நம் அனைவருடைய உள்ளங்களும் உணர்ச்சி மிகுதியால் தத்தளிக்கின்றன. அன்னையின் அன்பு தனித்துவமானது. மற்ற எவரோடும் அன்னையின் அன்பை ஒப்பிட முடியாது. இந்த ஆண்டு உலகம் முழுவதும் அன்னியர் தினம் மே மாதம் 11 தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. அன்னியர் தினத்தின் அமெரிக்க வடிவம் மிகவும் வணிகமயமாக்கப்பட்டதாக விமர்சிக்கப்படுகிறது. ஒரு வழிபாட்டு அனுசரிப்பாக கொண்டாட்டத்தை தொடங்கியதாக ஜார்விஷ், இது வணிகமயமாக அனுசரிப்பதற்கு வருந்தியதுடன் இது ஒருபோதும் தனது நோக்கமில்லை என்றும் வெளிப்படுத்தினார். இந்த உலகில் வர்ணிக்க வார்த்தைகளும் கவிதைகளும் இல்லாத உறவு என்றால் அது அம்மா. இறைவன் எனக்கு தந்த முதல் முகவரி உன் முகம்தான் அம்மா. நிழல் கூட வெளிச்சம் இல்லாத போது நின்றுவிடும், ஆனால் தாயின் அன்பும் நம் உயிர் பிரியும் வரை கவசமாக நின்று காக்கும். தாய் உள்ளம் கொண்ட அனைவருக்கும் இனிய அந்நியத்தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
நல்லது நேர்களே, அனைவருக்கும் மகிழ்வான அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடரும் அன்னையர் தினம் தொடர்பான சிறப்பு பாடலோடு நிகழ்ச்சியின் நேரமும் இறுதியாக நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வானொலிகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து கொண்ட அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். ஆனந்தி சொல்ல போதாதம்மா, ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், ஆனந்தி சொல்ல போதாதம்மா, ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்ல. கோடி பணம் இருந்தா நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்ல. தாயின் மடியேலதா என்னைக்குமே துன்பம் இல்ல. என் தாய் மனசு வெள்ள அதில் நான் மலந்தமுள்ள. என் தாயாலதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல. அன்னமே அன்னமே அன்னை சொல்வேதமே, சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலையே. சொந்தம் தான் தாய விட்டு போகலியே. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா, ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். சுமந்து காத்தவதான் துளி படுக்க எட்டு தூங்க பாட்டு படிச்ச